நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் ஃபினிக்ஸ் ஆகியோர் திடீரென்று உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில், தற்போது தென்காசியில் காவல்துறை தாக்கியதால் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மீண்டும் ஓர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வீரகேரளம்புதூர் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது ஒரு ஆட்டோ டிரைவர் தாக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. குமரேசன் என்கிற ஆட்டோ டிரைவரை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் அதிகாரிகள் தாக்கியதாக அவரின் தந்தை ஏற்கனவே புகார் அளித்திருந்தார். பலத்த காயமடைந்த ஆட்டோ டிரைவர் குமரேசன் கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி ஆட்டோ டிரைவர் குமரேசன் மருத்துவமனையில் உயிரிழந்தார். ஆட்டோ டிரைவர் குமரேசனின் மரணத்திற்கு காவல்துறையினரே காரணம் என்று குற்றம் சாட்டுகின்றனர் அவர்களின் உறவினர்கள். மேலும் அவரின் மரணத்திற்கு நீதி கேட்டு நேற்று இரவு அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரத்தில் கூலி தொழிலாளியான கணேசமூர்த்தி என்பவர் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கணேசமூர்த்தியின் தற்கொலைக்கு காரணம் எட்டையாபுர காவல் நிலைய அதிகாரிகள் என்று குற்றம் சாட்டுகின்றனர் அவரின் உறவினர்கள். எட்டையாபுர காவல் நிலைய அதிகாரிகள் தாக்கியதால் ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாகவே கணேசமூர்த்தி தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டுகின்றனர் அவரின் உறவினர்கள். மேலும் அவரின் மரணத்திற்கு நீதி கேட்டு நேற்று அவர் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வீட்டுக்கு கீழே விழுந்து அடிபட்டு இருந்தாரு சார். அடிபட்ட மனுஷன் போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டல் தானே கூட்டு போனோம். நாய விழுத்த மாதிரி வெளுத்து விட்டுருக்காங்க சார். ஒரு வரும் வீட்டுல போலப்போ நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன்.
தமிழகத்தில் இந்த மாதம் மட்டும் காவல்துறையினர் தாக்கியதால் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக எழுப்பப்படும் குற்றச்சாட்டுக்கள் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. காவல்துறையினர் வியாபாரிகளிடம் மிக கடுமையாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில காசி 50 பெண்களுக்கு மேல கற்பழிச்சிருக்கான். அவனை போய் கொள்ள வேண்டியதானே. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க தேவையில்லாம வியாபாரிகள் மீது தாக்கம் செய்யாதீர்கள். இந்த இருவரையும் கொலை செய்த காவல்துறையினரை மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் நான் இன்னும் மீண்டும் மீண்டும் எச்சரித்து கொண்டுதான் இருப்பேன். இந்த ஆட்சியில் சரியில்லை. இந்த ஆட்சி சரியான ஆட்சியாக இருந்தால் இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும்.
சிறையில் தந்தை மற்றும் மகன் உயிரிழந்தது தொடர்பாக தூத்துக்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றபதி நீதிபதி ஹேமா நேரில் சென்று விசாரணை நடத்தினார். ஏற்கனவே நீதிபதி பாரதிதாசன் விசாரணை நடத்திய நிலையில் தற்போது நீதிபதி ஹேமா விசாரணை மேற்கொண்டு வருவதும் நோக்கத்தக்கது. இதேபோல் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் காவல்துறையினர் வணிகர்களிடம் மிக கடுமையாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். சாத்தான்குளத்தில் உயிரிழந்த வியாபாரிகளின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் திமுகவின் இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின் இது இயற்கையான மரணங்கள் அல்ல என்று தெரிவித்தார்.
எப்போ அதிமுக கட்சியே வந்து ஒரு 25 லட்சம் ரூபா பணம் கொடுக்குதுன்னா நிதி கொடுக்குறாங்கன்னா அப்போ இந்த அரசு வந்து குற்றம் சொல்றாங்க. அதிமுக கட்சியே குற்றம் சொல்லுதுன்னா அர்த்தம். ஏன்னா இயற்கையான மரணத்துக்கு வந்து யாரும் வந்து நிதி கொடுக்க மாட்டாங்க. அது இந்த இப்படி ஒரு கட்சி சார்பாக அது ஒரு காரணம். அதே மாதிரி இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வெளில வரல. அப்படி வராத பட்சத்தில் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, திரு ஜெயராஜ் அவர்கள் மூச்சு திணறதாலும் அதே மாதிரி அவருடைய மகன் ஃபினிக்ஸ் அவர்கள் உடல்நிலை குறைவுனால இறந்துட்டாருன்னு சொல்கிறார். எந்த அடிப்படையில் சொல்கிறார்? கண்டிப்பாக இது கிடையாது. கண்டிப்பாக இது வந்து 2 கொலை நடந்திருக்கு. அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். இது வந்து சும்மா விடக்கூடாது. இனிமேல் இது மாதிரி ஒரு மரணம் கண்டிப்பாக நடக்கக்கூடாது. இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு.
காவல்துறையினர் நடந்து கொள்ளும் விதத்திற்கு அவர்களின் சக அதிகாரிகளே கண்டனம் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களை அடிக்கும் உரிமை காவல்துறையினருக்கு இல்லை என்றும், பொதுமக்கள் திட்டினாலும் காவல்துறையினர் அவர்களுக்கு அறிவுரை மட்டுமே கூற வேண்டும் என்றும், அவர்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மூத்த IPS அதிகாரி ரவி.
காவல்துறையினர் பொதுமக்களை அடிக்கக்கூடாது. அடிக்கிறதுனால எந்த விதமான பயனும் இல்லை. ஒரு அடிப்பதனால் ஒரு குற்றவாளியிடமிருந்து உண்மையை வரவழைக்க முடியாது. அடிப்பதனால் நிரபராதி தான் நான் குற்றவாளி என்று ஒத்துக்கொள்வார். நம்ம வந்து சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன், அதன் மூலமாக நாம் குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும். அதுபோன்று இந்த ஊரடங்கு சமயத்தில் பொதுமக்கள் ஊரடங்கு உத்தரவை மீறினால் அவர்களிடம் அன்பாக பேசி திருந்தும் வகையில் அவர்களிடம் சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் ஒரு ஆக்ரோஷமாக அவர்களிடம் பேசுவது, அவர்களை அடிப்பது, இது போன்ற நிகழ்வுகளை நடத்தக்கூடாது. இந்த யூனிஃபார்ம் போடுறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூனிஃபார்ம் போடுறது பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு. இந்த யூனிஃபார்ம், நான் வந்து ஐபிஎஸ் ஆபீசர், நான் வந்து சப் இன்ஸ்பெக்டர், நான் வந்து ஒரு காவலர் அப்படின்னு சொல்லி ஒரு இருமாப்போடு, ஒரு அரகன்ஸ் சொல்லலாம், ஈகோ, இந்த மாதிரி ஒரு கர்வம், ஒரு தவா அப்படின்னு சொல்லி சொல்வதற்காக இந்த சீருடை இல்லை. இந்த சீருடை என்பது பொதுமக்களுக்கு பணி செய்வதற்காகத்தான்.
இது SBS வானொலியின் பார்வை நிகழ்ச்சிக்காக தமிழகத்திலிருந்து ராஜ்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.